إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم ألا إن شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام வல்லவனாம் அல்லாஹுவை போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், தாரணியை ஆளுகின்ற தயாளன், அடியார்கள் கேட்டோ கேட்காமலோ அவர்களுடைய தேவையை அன்றாடம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் ரஹ்மானாக ரஹீமாக இருந்து கொண்டிருக்கின்றான். இருளான உலகை ஒளிர்விக்க வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய அடிச்சுவட்டை அணுவேனும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியவுன்கள், தபவு தாபியன்கள், கியாம நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அத்துணை பேரிலும், அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால், புனிதமான ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலாவினுடைய இறையில்லமாம் பள்ளிவாயலிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த விடயங்களை இந்த உலகில் நாங்கள் எடுத்து நடப்பதின் மூலமாக அல்லாஹ் எங்களுடைய ஈருலக வாழ்க்கையின் வெற்றியையும் வாக்களித்திருக்கின்றானோ, அப்படியான ஹலாலான நல்ல விடயங்களை முழுக்க முழுக்க எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ள முயற்சி செய்யும்படியும், எந்த விடயங்களை செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா ஈருலக வாழ்க்கையின் நஷ்டத்தையும் எங்களுக்கு எச்சரித்திருக்கின்றானோ, அப்படியான ஹராமான விலக்கப்பட்ட விடயங்களை முற்றுமுழுதாக எங்களுடைய வாழ்க்கையில் தவிர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்யும்படியும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் வசியத்தென்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வார வாரம் இடம்பெறக்கூடிய ஹுத்பாக்களில் கட்டாயமாக இறையச்சம் என்று சொல்லப்படக்கூடிய தக்குவா ஞாபகப்படுத்தப்படுவதை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா ஹுத்பாக்களில் கடமையாக ஆக்கியிருக்கின்றான். ஹுத்பாக்கள் தக்வாவை பற்றி அங்கே வசிய செய்யப்படவில்லை என்றால் நிறைவேற மாட்டாது என்கின்ற சட்டத்தை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த அளவுக்கு இந்த தக்வாவிற்கான முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருப்பதற்குரிய காரணங்கள் சகலதையும் நாங்கள் படித்திருக்கின்றோம், பயான்களில் கேட்டிருக்கின்றோம். ஆனால் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்படுவதென்பது ரொம்ப குறைவாக இருக்கின்றது. ஒரு கதீப், ஹுத்பா செய்யக்கூடிய ஒரு இமாம், அவர் தொழுகையை பற்றி பேசினாலும், பெற்றோரை பற்றி பேசினாலும், ஜகாத்தை பற்றி பேசினாலும், ஹஜ்ஜை பற்றி பேசினாலும், அடிப்படையாக முதலாவது தக்வாவை பற்றி அவர் பேச வேண்டும். ஒவ்வொரு ஹுத்பாக்களிலும் இதுதான் சட்டமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் அங்கே என்ன யதார்த்தத்தை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான்? எதை பற்றி பேசினாலும், நாங்கள் எதனை எங்களுடைய வாழ்க்கையின் கட்டங்களில் முன்னோக்கினாலும், அங்கே உங்களுடைய அடிப்படையாக தக்குவா இருக்க வேண்டும். அந்த தக்குவா இருந்தால்தான் நீங்கள் அதன் பின்னால் செய்யக்கூடிய சகலவிதமான அமல்களும் இபாதத்துகளும் கொடுக்கல் வாங்கல்களும் அல்லாஹிடத்தில் செல்லுபடியாக ஆகும் என்பதை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த விடயத்தில் எங்களுக்கு சூசகமாக சொல்லித் தருகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கக்கூடிய வசனத்தை நாங்கள் தெளிவாக சிந்திக்க வேண்டும். யா பனி ஆதம், قَدْ أَنزَلْنَا عَلَيْكُمْ لِبَاسًا يُوَارِي سَوْآتِكُمْ وَرِيشًا وَلِبَاسُ التَّقْوَى ذَلِكَ خَيْرٌ ذَلِكَ مِنْ آيَاتِ اللَّهِ إِنَّهُ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். ஏ ஆதமுடைய மக்களே, உங்களுக்கு நாங்கள் உங்களுடைய மானம் மரியாதையை மறைக்கக்கூடிய உங்களுடைய மர்மஸ்தானங்களை மறைத்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஆடைகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம், இறக்கி இருக்கின்றோம். அதேபோன்று உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு தேவையான பணத்தை, செல்வத்தை நாங்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். மேலும் சொல்கின்றான், வலிபாசு தக்குவா, தக்குவாவினுடைய ஆடை, ஜாலிக கயிர், நீங்கள் தக்குவா என்னும் ஆடையை எடுத்துக் கொள்வது அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தக்வா என்பதை ஆடையாக வர்ணித்து காட்டியிருக்கின்றார். ஒரு மனிதன் சிறுபிராயத்திலிருந்து தான் வஃபாத்தாகின்ற வரைக்கும் தன்னுடைய உடலோடே ஒட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த ஆடைக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த தக்வாவை ஒப்பிட்டு காட்டுகின்றான். இந்த ஒப்பீடு எதனை எங்களுக்கு உணர்த்துகின்றது? ஏன் அல்லாஹு தஆலா தக்வாவுக்கு ஆடை என்பதாக சொல்ல வேண்டும்? உலமாக்கள் இதற்கு பல கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, பல ஞானங்கள் இந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு வைத்திருக்கின்றான். மிக கட்டாயமாக நாங்கள் இதனை உணர வேண்டிய கட்டத்திலே இருக்கின்றோம். சொல்வார்கள், ஆடை ஆள் பாதி, ஆடை பாதி. லிபாசு தக்வா, தக்வா என்கின்ற ஆடையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அங்கே அல்லாஹ் தக்வாவை பற்றியும் சொல்கின்றான், எங்களுடைய ஆடையை பற்றியும் சொல்கின்றான். அன்புக்குரியவர்களே, தக்வாவினுடைய ஆடை என்பதற்கு நாங்கள் மொழி ரீதியான அர்த்தத்தை வைத்தால், தக்வா என்று சொல்லப்படக்கூடிய ஆடை லிபாஸ் என்பதற்கு நாங்கள் ஆடை என்கின்ற அர்த்தத்தை வைத்தாலும் அங்கே அர்த்தம் பொருந்தும். அல்லது தக்வாவை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற அர்த்தத்தை வைத்தாலும் அங்கே அர்த்தம் பொருந்தும். எப்படியோ அன்புக்குரிய சகோதரர்களே, சொல்வார்கள் ஆள் பாதி ஆடை பாதி. ஒரு மனிதனுடைய உள்ரங்கம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவருடைய ஆடையை பார்த்தால் போதும், அவரை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் என்பதாக சொல்வார்கள். அவருடைய ஆடையை வைத்து அவருடைய அந்த தன்மைகளை விளங்கிக் கொள்ள முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனை நாங்கள் முஸ்லீம் என்று உணர்த்துவது உலகத்தில், அவர் நல்லவர், நல்ல டீசென்டான ஒழுக்கமானவர் என்பதை உணர்த்துவதும் அவருடைய ஆடைதான். அல்லது அவர் கீழ்த்தரமானவர், அற்பமானவர் அல்லது காபிர் என்பதாக உணர்த்துவதும் ஆடைதான். எனவேதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ஆடைகள் தக்வாவுள்ள ஆடைகளாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த ஆயத்தில் எங்களுக்கு மறைமுகமாக சொல்லி காட்டியிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஷைத்தான் தன்னுடைய வழிக்கு எடுத்ததன் பின்னால் சொர்க்கத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா காட்டிய வழியில் அவர்கள் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலாவினுடைய அவன் வழங்கிய ஆடையோடு அவர்கள் சொர்க்கத்திலே இருந்தார்கள். எப்பொழுது இவர்கள் ஷைத்தானுடைய வழிக்கு பிற்பட்டார்களோ, ஷைத்தானுடைய வழிக்கு ஆளானார்களோ, அப்பொழுது ஷைத்தான் இவர்கள் தன்னுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்கு அவர்களுக்கு அடையாளமாக முதலாவது வழங்கியது எது தெரியுமா? அவர்களுடைய ஆடையை கலந்தி விட்டான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதனை தெளிவாக சொல்லுகின்றான், யா பனி ஆதம் லா யஃப்தினன்னகும் அஷ்ஷைத்தான், ஷைத்தானினுடைய பிடிக்குள் நீங்கள் மாற்றி விடாதீர்கள், உங்களை ஷைத்தான் குழப்பத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம். கம அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா, எவ்வாறு உங்களுடைய தாய் தந்தையராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவன் குழப்பத்திற்குள்ளாக்கி அந்த சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றி விட்டானே, அவ்வாறு உங்களையும் அவன் குழப்பத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம். அவன் அவ்வாறு குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டால் அதிலே ஓர் அடையாளமாகத்தான் அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா, அவர்களுடைய ஆடைகளை களைந்து விட்டான். அவர்கள் உலகிற்கு வந்து விழுகின்ற பொழுது நிர்வாணிகளாகத்தான் வந்து விழுந்தார்கள். நாங்கள் ஹதீஸிலே இருந்து படித்திருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே,
சைத்தானுடைய சூழ்ச்சிக்கு உட்பட்டவர்களினுடைய நிலைமை அவ்வாறுதான் இருக்கும். அவர்களுடைய மானம் மறுவாதைகள் குறையக்கூடிய அளவுக்குத்தான் அவர்களுடைய ஆடை இருக்கும். ஆடை என்றால் என்ன? சௌஅத் என்று சொல்லப்படக்கூடிய முன்துவாரம் பின்துவாரம் உள்ளடங்கி இருக்கக்கூடிய அவுரத்தை மறைக்கக்கூடியதுதான் சௌஅத், அதுதான் ஆடை. ஷைத்தான் அவர்களுடைய சௌஅத்துக்களை விளங்கும்படி செய்து விட்டான். சௌஅத் என்று சொன்னால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் எதனை பார்ப்பது அருவறுப்பாக இருக்குமோ அந்த விடயத்தை தான் சௌஅத் என்பதாக சொல்லப்படும், கெட்டது. ஒரு மனிதன் தன்னுடைய முன்னுறுப்பையோ பின்னுறுப்பையோ வீதிகளிலே காட்டிக்கொண்டு திரிவதற்கு விரும்ப மாட்டான், அடுத்தவர்களும் விரும்ப மாட்டார்கள். ஏன்? அது அவனுடைய சௌஅத்தாக இருக்கின்றது. ஷைத்தானினுடைய பிடிக்கு உட்பட்டவர்கள் அவர்களுடைய சௌஅத் என்கின்ற அந்த மறைமுகமான உடல்கள் தெரியக்கூடிய அமைப்பில் இருப்பார்கள் என்பதை எங்களுக்கு இந்த ஆயத்திலே இருந்து விளங்க முடியும். நாங்கள் உலகில் பல பேர்களை காண்கின்றோம், அவர்களுக்கு இருப்பது வெறுமனே மேலாடையும் கீழாடையும் மாத்திரம்தான். பூரணமான ஆடை அவர்களிலே இருக்க மாட்டாது. இவர்களை நாங்கள் முஸ்லிம்கள் என்றோ அல்லது மான மறுவாதை உள்ளவர்கள் என்றோ நாங்கள் சொல்ல மாட்டோம். இந்த நோய் முஸ்லிம்களுக்கும் இப்பொழுது பரவி இருக்கின்றது. சுஜூதுக்கு சென்றால் அவர்களுடைய சௌஅத் என்கின்ற அந்த மறைமுகமான உறுப்பு தெரிகின்ற அளவுக்கு இன்று அவர்களுடைய ஆடை மாறியிருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, எங்களுடைய தக்குவாவை பிரதிபலிப்பதற்கு, எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஈமானை பிரதிபலிப்பதற்கு எங்களுடைய ஆடையும் மிகப்பெரிய காரணியாக இருக்கின்றது. ஹதீஸிலே வந்திருக்கின்றது, மன் ரக்க சௌபுஹு ரக்க தீனுஹு, யாருடைய ஆடை மென்மையானதாக எளிமையானதாக இருக்கின்றதோ அவருடைய தீனும் அவருடைய குணமும் அவருடைய நடத்தைகளும் எளிமையானதாக இனிமையானதாக இருக்கும். நாங்கள் ஹதீஸுகளிலே பார்க்கின்றோம், புகாரி முஸ்லிம் போன்ற எந்த ஹதீஸ் கிரந்தத்தை எடுத்தாலும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உடைகளை எவ்வாறு வைத்திருந்தார்கள், சாதாரண வாழ்க்கையின் உடை எப்படி இருந்தது, அவர்களுடைய விசேஷங்களுக்கான உடைகள் எப்படி இருந்தது, யுத்தத்திற்கு சென்றால் அந்த ஆடைகள் எவ்வாறு இருந்தன என்பதை பற்றி எல்லாம் தெளிவுபடுத்தக்கூடிய கிதாபுல் லிபாஸ், ஆடைகள் பற்றிய பாடம் என்பதை இமாம்கள் தனியாக சேர்த்திருக்கின்றார்கள். என்றால் அதற்குரிய அர்த்தம் என்ன? ஆடைகள் என்பது இஸ்லாத்திற்குட்பட்டது. உங்களுடைய ஆடைகள் மூலமாக உங்களுடைய மான மறுவாதிகள் பாதுகாக்கப்படும், உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய தக்குவா மற்ற மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படும். ஒருவருக்கு அழகான முறையில் தன்னுடைய முழு உடம்பையும் மறைக்கக்கூடிய ஆடைகள் உடுத்து இருப்பதற்கு சந்தோஷமாக இருக்கின்றது என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் தக்குவா இருக்கின்றது என்பதற்கு அடையாளம். உமையும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான் இல்லையா குர்ஆனிலே, யார் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் தக்குவா இருக்கின்றது என்பதற்கு அடையாளம். அன்புக்குரியவர்களே, ஒரு ஊரில் முஸ்லிம்கள் குறிப்பிட்ட ஒரு ஆடையை தங்களுடைய ஆடையாக அணிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது இஸ்லாத்திற்குரிய அடையாளம். பொதுவாக முழு உலகத்திலும் முஸ்லிம்கள் தங்களுடைய ஆடையாக தொப்பி ஜுப்பா வெள்ளை சாரம் அல்லது வெள்ளையான உடுப்புகள் உடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இது முஸ்லிம்களினுடைய தக்குவாவை எடுத்துக்காட்டக்கூடிய உடையாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய ஆடைகள் எங்களுடைய தக்குவாவை வெளிக்காட்டுகின்றன. அல்லாஹு தஆலாவிடத்தில் எங்களுடைய ஆடைகளுக்கும் மதிப்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர வேண்டும். மேற்சொன்னது போன்ற மண் ரக்க சௌபுஹு ரக்க தீனுஹு என்பது மிக யதார்த்தமான விடயம். ஒருவருடைய ஆடை எப்பொழுது மென்மையானதாக பார்ப்பதற்கு எளிமையானதாக இருக்கின்றதோ அவருடைய உள்ளத்தில் தக்குவா இருக்கின்றது, அல்லாஹுடைய அச்சம் இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போன்று அன்புக்குரியவர்களை, நாங்கள் உடுக்கக்கூடிய உடைகள் எங்களுடைய உடலில் தாக்கத்தை உண்டு பண்ணும் என்பதிலும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்று பாடசாலை மாணவர்களுக்கு மதரசா மாணவர்களுக்கு வெண்ணிற ஆடையிலான சீருடை வழங்கப்படுகின்றது. எதற்காக வேண்டி? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வெண்ணிற ஆடையை விரும்பி இருக்கின்றார்கள். எதற்காக வேண்டி? அதிலே ஒரு யதார்த்தம் இருக்கின்றது. வெண்ணிற ஆடை அவர்களுடைய உடம்பினுடைய இயற்கையான உஷ்ணத்தை தணிக்கின்றதை போல அவர்களுடைய உள்ளத்தின் உஷ்ணத்தையும் தணிக்கின்றது. வெண்ணிற ஆடையில் யாருக்கும் எந்த விதமான பெருமைகளுமோ கர்வமுமோ உண்டாக மாட்டாது. இதற்காக வேண்டித்தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆடையை அதிகமாக வெண்ணிறமாக எடுத்திருக்கிறார்கள். வேற நிறத்திலான ஆடைகள் அணியவில்லை என்பது அல்ல, அணிந்திருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் விரும்பி உடுத்தது வெண்ணிறமான ஆடைகள். ஏனென்று சொன்னால் அதிலேதான் உண்மையான அந்த எளிமை தன்மை விளங்கும். எந்த பெரிய ஹாஜியாராக இருந்தாலும் ஒரு சாதாரண தொழிலாளியாக இருந்தாலும் இருவரும் வெண்ணிற ஆடை உடுத்திருக்கின்ற பொழுது அங்கே இருவரும் முஸ்லீம்கள், ஒற்றுமையானவர்கள், ஏற்றத்தாழ்வு என்கின்ற வித்தியாசம் மற்றவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, இன்று வாலிபர்கள், இன்னும் சில தனவந்தர்கள், அல்லது உலகில் என்ன நோக்கத்தோடு வாழ்கின்றோம் என்பதற்கு என்ற அந்த நோக்கத்தை அறியாத சில மக்களினுடைய உடைகளை பார்த்தால் ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஷைத்தான் எவ்வாறு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய ஆடையிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து முழுதாக பறித்து விட்டானோ, அதே போன்று தங்களுடைய உடல்களை கொஞ்சம் கொஞ்சமாக காட்டி முழுக்க தங்களுடைய மர்மஸ்தானங்களையும் காட்டக்கூடிய அளவுக்குத்தான் இன்று இளைஞர்களினுடைய, தனவந்தர்களினுடைய, அல்லது உலகில் இருக்கக்கூடிய சில மக்களினுடைய ஆடைகள் இறங்கி இருக்கின்றன. கீழால் ஏறுகின்றது, மேலே இருந்து இறங்குகின்றது. தொப்புளுக்கு கீழே ஆடை இருக்கின்றது, முழங்காலுக்கு மேலே ஆடை இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இது அங்கே தக்குவா எடுத்துக்காட்டப்படவில்லை என்பதற்கு உதாரணமாக இருக்கின்றது. இன்னும் சில ஆடைகளை பார்த்தால் அதனுடைய கலரே காரி துப்பது போன்று இருக்கும். அந்த அளவுக்கு கொடூரமான கலராக இருக்கும். இலகுவான கலர், மென்மையான கலராக இருந்தால் அந்த உடம்பினுடைய உஷ்ணத்தை கொஞ்சம் உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்கும். உடுத்திருக்கக்கூடிய உடுப்பு சில நேரங்களில் அது ஏதோ சுரங்கத்திற்குள் இறங்கி மணல் தோண்டக்கூடியவர்களினுடைய அந்த உடுப்பினுடைய கலரிலே சில மக்கள் உடுப்புடுத்திருப்பார்கள். அது அவர்களுடைய உள்ளத்தில் தாக்கத்தை உண்டு பண்ணுகின்றது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். புலித்தோல் போன்ற உடுப்புகள், மிருகங்களை போன்ற உடுப்புகள் நீங்கள் உடுத்துக் கொள்ளாதீர்கள் என்பதாக நாங்கள் பெரியவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன? அந்த புலித்தோல் போன்ற உடுப்புகள் தோலாக இருந்தாலும் ஆட்டு மாட்டினுடைய தோல் அல்லாத வேற தோள்களை பதனிட்டு உட்காருவது அது மக்ருஹாக இருக்கின்றது. சில தோள்கள் ஹராமாக இருக்கின்றது. என்ன காரணம்? புலியினுடைய தோலை அவன் எடுத்து பதனிட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான் என்றால் அவனுக்கு அந்த புலியினுடைய தன்மை வரும். என்றால் வீரமல்ல, எல்லோருடைய முகத்திலும் பாய்வது. எதை பேசினாலும் நன்றாக பேச தெரியாது, பாய்ந்து விடுவார் முகத்திலே. அவரோடு பேசுபவருக்கு உள்ள முடைந்து விடும். இப்படியான குணம் உண்டாகும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த விருப்புகளை கூட நீங்கள் இவ்வாறான மிருகங்களினுடைய விருப்புகள் அந்த கலரிலே ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்பதாக எங்களுக்கு முன்னோர்கள் சொல்லித்தந்திருக்கின்றார்கள். அதே போன்றுதான் உங்களுடைய உடுப்புகளையும் நீங்கள் அந்த மாதிரியான அமைப்பில் எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்பதையும் நாங்கள் ஹதீஸுகளில் இருந்து விளங்க முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய தக்குவாவுக்கும் எங்களுடைய இஸ்லாத்துக்கும் எங்களுடைய உடைகளுக்கும் மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கின்றது. இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று ஒருவர் அவர் தொப்பி போடவில்லை என்று இருந்திருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் தொப்பி போடுவதற்கு எதிர்ப்பாக, தொப்பி போடுவதை பற்றி கேவலமாக சில பிரஸ்தாபங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயமும், ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயமும் அதை ஓர் முஸ்லீம்களினுடைய அடையாள சின்னமாக அணியக்கூடிய அந்த தொப்பி யாருக்கு வெறுப்பாக இருக்கின்றதோ, யார் அதனை கேவலமாக பேசுகின்றாரோ, அவருடைய உள்ளத்தில் அல்லாஹினுடைய தக்வா ஊசலாடுகின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கக்கூடிய வலிபாசு தக்வா, தக்வா என்கின்ற ஆடை என்பதிலே இருந்து நாங்கள் பலவிதமான பாடங்களை உணர்ந்து கொள்ள முடியும். இன்னும் சில ஹிக்மத்துக்கள், ஞானங்களை உலமாக்கள் சொல்கின்றார்கள். எதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா தக்வா என்கின்ற ஆடை என்பதாக சொல்லியிருக்கின்றான் என்பதை இன்னும் விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்தில் சொல்கின்றார்கள். ஒரு மனிதர் மிக அழகான ஆடை உடுத்திருப்பார், ஆனால் அவருடைய குணம் ரொம்ப மோசமானதாக இருக்கும். பார்ப்பதற்கு படாரோகமான, கண்களை கவரக்கூடிய ஆடைகள் உடுத்திருப்பார், ஆனால் அவருடைய உள்ரங்கத்தை பார்த்தால் மிக மோசமானதாக இருக்கும். அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான்? லிபாசு தக்வா, தக்வா என்கின்ற ஆடையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய உள்ரங்கமும் அழகாக இருக்கும், வெளிரங்கமும் அழகாக இருக்கும். எனவே தக்வா என்பதை நீங்கள் ஆடையாக எடுத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் என்ன உடை உடுத்தாலும் பரவாயில்லை, அங்கே தக்வா இருந்தால் அங்கே அந்த தக்வாவின் மூலமாகத்தான் எங்களுக்கு வெற்றி இருக்கும் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் ஆயத்திலே இருந்து எங்களுக்கு மிக தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றான். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் கூறக்கூடிய நேரத்தில் சொல்கிறார்கள், எதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா லிபாசு தக்வா, தக்வா என்னும் ஆடை என்பதாக சொல்லி இருக்கின்றான் என்பதற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார்கள், கஅன்னஹு கால லிபாசு தக்வா கைரும் மின தியாப், நாங்கள் உடுக்கக்கூடிய உடைகளை பார்க்க தக்வா என்கின்ற உடை மிகச் சிறந்தது. ஒருவரிடத்தில் உண்மையிலேயே உடுப்பதற்கு உடை இல்லை, கிழிந்த உடைகள் இருக்கின்றது, அழுக்கான உடைகள் இருக்கின்றது, என்றிருந்தாலும் பரவாயில்லை, அவர்களுடைய உள்ளத்தில் தக்வா இருந்து விட்டால் அது அவர்களுடைய ஆடையாக இருப்பதற்கு போதும். ஏனென்று சொன்னால் சொல்கிறார்கள், அண்ணல் ஃபாஜிர், ஒரு கெட்டவன், உலகில இருக்கக்கூடிய ஒரு கெட்டவன், வயின்கான ஹசன சியாபி, சில வேளை அவன் பார்ப்பதற்கு அழகான ஆடை உள்ளவனாக இருந்தாலும், அவன் அவுரத்து தெரிவட்டவன் தான், அவன் நிர்வாணத்தோடு இருப்பது போன்றவன் தான். ஒருவருடைய குணம் அழகாக இல்லை என்றால் அவருடைய ஆடை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அவர் நிர்வாணத்தோடு இருப்பது போன்றவர் தான். உடல் பாதி குணம் பாதி, உடல் பாதி குணம் பாதி, அதே போன்றுதான் உடல் பாதி ஆடை பாதி. குணம் இல்லை என்று சொன்னால் அவர் ஆடை இல்லாதவரை போன்றவர். எவ்வளவுதான் அழகான உடை உடுத்திருந்தாலும் ஒரு சமூகத்தின் மத்தியில் அவர் நிற்கின்றார், அவருக்கு எந்த விதமான ரோஷம் மானம் எதுவும் கிடையாது, நல்ல பண்புகள் எதுவும் கிடையாது, நம்பிக்கை நாணயம் என்பது கிடையாது, வெட்கம் என்பது கிடையாது என்றிருந்தால் அவருடைய ஆடை அவருடைய மானத்தை மறைக்க மாட்டாது. எனவே அவர் ஆடை இருந்தும் ஆடை அற்றவரை போன்றுதான். எனவேதான் அல்லாஹு தஆலா, நீங்கள் தக்வா என்கின்ற ஆடையை ஆடையாக எடுத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சகலதும் சகல குறைகளும் மறைக்கப்படும் என்பதை எங்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான் என்பதாக உலமாக்கள் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆயத்திலே இருந்து நாங்கள் நிறைய பாடங்களை படிக்க வேண்டியிருக்கின்றது. இன்னும் ஒரு விதத்தில் நாங்கள் இந்த ஆயத்துக்கு உலமாக்களினுடைய விளக்கத்தை பார்த்தால், அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே எங்களுக்கு எதை தெரியுமா சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் உங்களுடைய கணவனையும், பெண்ணாக இருந்தால் கணவனையும், ஆணாக இருந்தால் மனைவியையும் எவ்வாறு தெரிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு இந்த ஆயத்திலே இருந்து சொல்லி காட்டுகின்றான். லிபாசு தக்வா தாலிக கைர், தக்வா என்கின்ற ஆடை அது உங்களுக்கு சிறந்தது. இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள், நீங்கள் உங்களுடைய மனைவிமாருக்கு ஆடையாக இருக்கிறீர்கள், அந்த மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இங்கே தெளிவாக நாங்கள் சிந்திக்க வேண்டும், நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள், உங்களுடைய தேவைகளை மூடி மறைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய தேவைகளை மூடி மறைக்கக்கூடிய ஆடையாக நீங்கள் இருக்கின்றீர்கள். எனவே இங்கேயும் அல்லாஹு தஆலா என்ன சொல்லி காட்டுகின்றான், மனைவிமார்கள் என்பவர்கள் உங்களுடைய ஆடைகள், கணவன்மார்கள் என்பவர்கள் மனைவிமார்களுடைய ஆடைகள், அந்த ஆடைகளில் நீங்கள் தெரிவு செய்வது எதை தெரியுமா, லிபாசு தக்வா. அப்படியான ஓர் ஆடையை ஒரு பெண் தன்னுடைய ஆடையான கணவனை, ஒரு ஆண் தன்னுடைய ஆடையான மனைவியை தெரிவு செய்வதாக இருந்தால் தக்வாவுடைய ஆடை என்று வர்ணிக்கப்படக்கூடிய தக்வா உள்ள கணவனை, தக்வா உள்ள மனைவியை தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அங்கே எங்களுக்கு சூசகமாக சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரியவர்களே, மிக அரிதான பாடங்கள் இவைகள், நாங்கள் சிந்தித்தால் கிடைக்கக்கூடிய பாடங்கள், சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய சர்வகாலத்தில் இடம்பெறக்கூடிய நிகழ்வுகள் தான் வெறுமனே குறிப்பிட்ட சில நோக்கங்களுக்காக வேண்டி மாத்திரம்தான் பொன் தேடப்படுகின்றது, மாப்பிளை தேடப்படுகின்றன. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கக்கூடிய எந்த கணவனை தெரிவு செய்து கொடுத்தால் தன்னுடைய மகள் தன்னையும் பாதுகாத்து தன்னுடைய மானத்தை பாதுகாத்து ஈரலோகிலும் வெற்றி பெறுவாள் என்பதை பெற்றோர்கள் கணக்கெடுப்பது கிடையாது. பொன் பார்க்கின்ற பொழுது, மாப்பிள்ளை பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கக்கூடிய தக்வா அங்கே எதிர்நோக்கப்படுவது கிடையாது, தக்வாவை அங்கே மக்கள் முன்வைப்பது கிடையாது. முற்காலத்தில் எங்களுக்கு எங்களுடைய முன்னோர்கள் காட்டி தந்த வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய சொத்துக்களுக்கு எந்த விதமான மரியாதையும் அவர்கள் கொடுக்கவில்லை. தங்களுடைய மகளுக்கு கலீபா மன்சூர் அவர்கள் பொன் மாப்பிள்ளை தேடுகின்ற பொழுது, தன்னுடைய கலீபா நாட்டினுடைய அரசராக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய கலீபா தன்னுடைய மகளுக்கு இளவரசிக்கு மாப்பிள்ளை தேடுகின்ற பொழுது எப்படியான மாப்பிள்ளையை தேடினார் தெரியுமா? எங்கே போய் ஆலோசனை கேட்டார் தெரியுமா? அவருடைய மஹல்லாவிலே, அந்த மஹல்லாவிலே இருந்த ஆலிம்கள் உலமாக்களிடத்தில் போய் அவர் ஆலோசனை கேட்கின்றார். உலமாக்களே சொல்லுங்கள், என்னுடைய மகளுக்கு நான் ஒரு கணவனை தேட வேண்டி இருக்கின்றது, எப்படியானவனை தேட வேண்டும்? அன்புக்குரியவர்களே, ஒரு சாதாரண ஒரு பதவியில இருக்கக்கூடியவர் ஒரு மௌலவி இடத்துல போய் அல்லது ஒரு நல்ல மனிதரிடத்துல போய் தன்னுடைய மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும், எப்படியான மாப்பிள்ளையை நீங்க கருதுறீங்க என்பதாக இந்த காலத்தில் கேட்டால் அவர் மிகப்பெரிய வழியாக இருக்க வேண்டும். அவ்வாறு நடப்பது கிடையாது, அசாத்தியம். அந்த கலீபா போய் பள்ளியிலே இருக்கக்கூடிய உலமாக்களிடத்திலே கேட்கின்றார், என்னுடைய மகளுக்கு நான் திருமணம் செய்ய வேண்டும், நன்கு தக்குவா உள்ள ஓர் வாலிபரை காட்டித்தாருங்கள். முன்வைத்த ஷர்த்து என்ன? தக்குவா. வேறு எதையும் அங்கே சொல்லவில்லை. இன்ன படித்திருக்க வேண்டும், இவ்வளவு சொத்துக்கள் இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் என்னுடைய மகளுக்கு ஆடை அணிகலன்கள் வாங்கி கொடுக்க வேண்டும், வாகனம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை அங்கே சொல்லவில்லை. என்னுடைய மகளுக்கு தக்குவா உள்ள ஓர் வாலிபரை காட்டுங்கள். அவர்கள் காட்டியது யாரை தெரியுமா? அந்த பள்ளி வாயிலே இருந்த ஒரு மூலையில் தன்னுடைய வயிறு சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாமல் தன்னுடைய வயிறு ஒட்டி போய் நோன்போடு உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை காட்டி கொடுக்கிறார்கள். கலீபா மன்சூர் அவரிடத்திலே போய் தன்னுடைய ஆசையை முன்வைக்கின்றார். நான் மஷூரா கேட்டதற்கு உங்களைத்தான் எனக்கு மஷூரா சொல்லப்பட்டது, என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவர் முடியாது என்று மறுத்துவிட்டார். ஏன்? நான் இருக்கக்கூடிய நிலைமையில் உங்களுடைய மகள் இளவரசி, என்னால் உங்களுடைய மகளுக்கு பூர்த்தியான இன்பத்தை துன்யாவினுடையவோ உடல் ரீதியான இன்பமோ என்னால் வழங்க முடியாது, என்னை விட்டு விடுங்கள். அன்புக்குரியவர்களே சொல்கின்றார், இல்லை, இது அல்லாஹு தஆலா என்னுடைய மஷூராவுக்கு தந்த பரிசு, எனவே நீங்கள் தான் என்னுடைய மகளுக்கு கணவனாக வர வேண்டும், உங்களிடத்தில் தான் அந்த தக்வா இருக்கின்றது என்பதாக எனக்கு உலமாக்கள் சொன்னார்கள் என்பதாக சொன்ன நேரத்தில் ஒப்புக்கொள்கின்றார். அப்பொழுதே திருமணம் இடம்பெற்று விட்டது. கலீபாவுடைய மகளுக்கு அப்பொழுதே திருமணம் இடம்பெற்று விட்டது. பள்ளி வாயிலே வைத்து ஈஜாப் கபூல் அங்கேயே இடம்பெற்று விட்டது. மாப்பிள்ளையும் நோன்பாளியாக இருக்கின்றார். எவ்வளவு எளிமையான அந்த திருமணத்தினுடைய காட்சிகள் அன்புக்குரியவர்களே! இன்று இதே பொன் பார்க்கின்ற அல்லது மாப்பிள்ளை பார்க்கின்ற அந்த காட்சியை நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் சுபஹானல்லாஹ், அங்கே என்னென்ன பலாய் முசீபத்துக்கள் இடம்பெறுகின்றது என்பதை எங்கள் ஒவ்வொருவரினுடைய உள்ளத்தாலும் தொட்டு பார்க்க முடியும். எவ்வாறு மாப்பிள்ளை தேடப்பட்டது, எவ்வாறு அங்கே திருமண அக்கது இடம்பெற்றது என்பதை பாருங்கள் அன்புக்குரியவர்களே. இதன் பின்பு அந்த மகரிபுடைய நேரத்தில் இவர் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். மனைவியை கொண்டு வந்து விடப்படுகின்றது. இளவரசியை இவருடைய வீட்டில் கொண்டு வந்து விடப்படுகின்றது. இப்பொழுது சொல்கின்றார், நான் நோன்பு திறக்க வேண்டியிருக்கின்றது, நான் நோன்பு திறக்க வேண்டியிருக்கின்றது, எனவே எனக்குரிய தேவைகளை கொஞ்சம் ஆயத்தம் செய்யுங்கள் என்பதாக சொன்ன நேரத்தில் அந்த பெண் அழுகிறாள், அந்த இளவரசி அழுகின்றார். இப்பொழுது அன்புக்குரியவர்களை சொல்கின்றார், இதற்குத்தான் நான் சொன்னேன், என்னால் என்னோடு சேர்ந்து உன்னால் வாழ முடியாது, நான் ஒரு ஏழை, நீ ஒரு இளவரசி, உன்னால் இந்த மாதிரியான வேலைகளுக்கு பழக்கப்பட்டிருக்க மாட்டாய் என்று நான் உங்களுடைய வாப்பாவிடம் சொன்னேன். அவர் தெரியாமல் உன்னை எனக்கு திருமணம் முடித்து தந்து விட்டார் என்று சொன்ன நேரத்திலே அந்த பெண்மணி சொல்கிறாள், என்ன தெரியுமா? நீங்கள் வேலை சொன்னதற்காக வேண்டி நான் அளவில்லை, என்னுடைய வாப்பா சொன்னார் நீங்கள் ஒரு தக்குவாதாரி என்பதாக. சாதாரணமாக நோன்பு திறப்பதற்குரிய சாமான்களை நீங்கள் என்னிடம் கேட்டு பெறுகின்றீர்களே, உங்களிடத்தில் தக்குவா இல்லை என்பதற்காக வேண்டித்தான் நான் அழுகின்றேன் என்பதாக அந்த பெண் அழுதார். தந்தையினுடைய மருமகளினுடைய மகளினுடைய தக்குவா எந்த அளவுக்கு இருந்தது அன்புக்குரியவர்களே! இப்படியான ஒரு குடும்பம் அமைந்து விட்டால் அந்த குடும்பத்தின் மூலமாக எந்த அளவுக்கு மிகப்பெரிய இஸ்லாத்தின் வளர்ச்சிகளை நாங்கள் காண முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்று ஒரு திருமணத்துக்காக வேண்டி நடத்தப்படக்கூடிய செலவுகளை பார்த்தால் சுபஹானல்லாஹ், எந்த அளவுக்கு அதி பயங்கரமான உள்ளத்தை ரொம்பவும் தாக்கக்கூடிய முறையில் இன்று திருமணத்திற்கான ஆயத்தங்கள் இடம்பெறுகின்றன. பொன் பார்ப்பதிலே இருந்து மாப்பிள்ளை பார்ப்பதிலே இருந்து திருமணம் முடிந்து அதற்குரிய சடங்குகள் சம்பிரதாயங்கள் அனைத்தும் முடிவடைவதற்குள் மாப்பிள்ளையினுடைய குடும்பத்தினுடைய உயிரும் போய்விடும், பெண்ணினுடைய குடும்பத்தினுடைய உயிரும் போய்விடுகின்றது. ஒரு திருமணத்தினுடைய கார்டு, ஒரு திருமணத்தினுடைய அழைப்பு, அந்த அட்டை 3500 ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட வரலாறும் இலங்கை முஸ்லீம்களிடத்தில் இருக்கின்றது. 3500 ரூபாய் செலவில் சாதாரண ஒரு ஏழைக்கு கொடுத்தால் அந்த 3500 ரூபாயை 3 நாட்களுக்கு வைத்து சாப்பிடுவான், 3 நேரமும் சாப்பிடுவான். அன்புக்குரியவர்களே, எங்கே தக்குவா இருக்கின்றது? திருமண வாழ்க்கையில் எங்கே தக்குவா இருக்கின்றது? அன்புக்குரியவர்களே, இதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், உங்களுடைய ஆடையை நீங்கள் தக்குவாவாக தெரிவு செய்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய ஆடையாக இருக்கலாம், அல்லது தக்குவா எங்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ அங்கேயெல்லாம் நீங்கள் தக்குவாவையே தெரிவு செய்து கொள்ளுங்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மிக எச்சரிக்கையாக நாங்கள் இருக்க வேண்டிய சந்தர்ப்பம், கணவன் மனைவியை தெரிவு செய்கின்ற விடயத்தில் நாங்கள் ஹலரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு பாடங்களை காட்டி தந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்தால், நிச்சயமாக தக்குவா உள்ள இறையச்சம் உள்ள பெண்ணை தன்னுடைய மகனுக்கு தகப்பன் தேடுவார், ஆணை தன்னுடைய மகளுக்கு தகப்பன் தேடுவார். அன்புக்குரியவர்களே, இந்த லிபாசு தக்குவா என்கின்ற அந்த வசனத்திற்குள் இவ்வளவு பெரிய அர்த்தங்கள் இருக்கின்றன. இன்னும் சொல்கின்றார்கள் உலமாக்கள், இதற்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தக்குவா என்னும் ஆடை, தக்குவாவை ஆடையாக சொல்லி இருக்கின்றான். அங்கே இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது, எங்களுடைய ஆடைதான் எங்களை மழையிலே இருந்து, வெயிலிலே இருந்து, சூட்டிலே இருந்து, குளிரிலே இருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே போன்றுதான் உங்களுடைய தக்குவாவும் உங்களை வெளியிலே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஏனைய மக்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவத்தினுடைய தீங்குகள் உங்களை தாக்காமல் இருப்பதற்கு நீங்கள் தக்குவாவே கடைபிடித்துக் கொள்ளுங்கள். தக்குவாதான் உங்களுக்கு ஆடையாக இருக்கும். ஏனைய அதாபுகளை விட்டும் உங்களுக்கு ஆடையாக இருப்பது தக்குவாதான். அன்புக்குரியவர்களே, ஒன்றை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாகவும் எங்களுக்கு தீங்குகள் ஏற்படும், பிறர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாகவும் எங்களுக்கு தீங்குகள் ஏற்படும். இந்த முழு உலகத்தையும் சூழ பாவங்கள் தான் நிறைந்திருக்கின்றது. இந்த மாதிரியான பாவம், பாவம் என்கின்ற அந்த கரைகளிலே இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் அது தக்குவா ஒன்றினால் மாத்திரம்தான் முடியும். அன்புக்குரியவர்களே, நாங்கள் அண்மை காலமாக இலங்கை முஸ்லீம்களினுடைய கிட்டத்தட்ட 20-30 வருடங்களுக்கு முன்னால் இருந்து இலங்கை முஸ்லீம்களினுடைய வீழ்ச்சிகளுக்குரிய காரணங்களை சிந்தித்து பார்த்தால், முஸ்லீம்களினுடைய உள்ளத்திலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹினுடைய அச்சம் பயம் இல்லாமல் போனதுதான் காரணம் என்பதை நாங்கள் சகலவிதமான நிகழ்வுகளிலே இருந்தும் உணர்ந்து கொள்ள முடியும். காத்தாங்குடியில் சுடுபட்டதிலே இருந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாங்கள் எதிர்நோக்குகின்ற பொழுது, இலங்கை வாழ் முஸ்லீம்களினுடைய வாழ்க்கை இஸ்லாமிய தீனை விட்டும் எப்பொழுது பின்னாகுகின்றதோ அப்பொழுதெல்லாம் முஸ்லீம்களினுடைய மானத்திற்கு, உடலுக்கு, உயிருக்கு பாதிப்பு ஏற்படுவதை நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, என்ன காரணம்? ஒரு சமூகத்தில் ஒருவர் தவறு செய்தவர் இருந்தாலும் அவரை அங்கே சுட்டிக்காட்டுவது, அவருக்கு அந்த தவறை சுட்டிக்காட்டி அவரை திருத்துவது எங்கள் மீது கடமையாக இருக்கின்றது. ஏன்? காரணம், அவருக்கு இறங்கக்கூடிய அதாவது எங்களை பீடித்துக் கொள்ளும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்களா இல்லையா, ஒருவர் தொழாதவர் வீட்டிலே இருந்தால் அவரை சூழ இருக்கக்கூடிய 40 வீடுகளுக்கு, சூழ இருக்கின்ற திசைகளில் உள்ள 40 வீடுகளுக்கு அந்த அதாபு இறங்கும் என்பதாக சொன்னார்களா இல்லையா? ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், கடைசி கட்டத்தில் முஸ்லிம்கள் அழிவார்கள் என்பதாக சொன்னீர்களே, நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோருமே அழிவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பின்னர் என்ன, அனைவரும் தான் அழிவார்கள், ஆனால் மர்மை நாளையில் ஒவ்வொருவருடைய தக்குவாவிற்கு ஏற்பவும் அவர்களுக்கு கூலிகள் வழங்கப்படும் என்பதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, எங்களை சூழ இருக்கக்கூடிய பாவங்களினுடைய அந்த சதிகள் எங்களை தீண்டாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய உள்ளத்தில் உறுதியான தக்குவா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை எங்களுக்கு இந்த வசனம் தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, முக்கியமான விடயம், நாங்கள் ஒவ்வொரு குத்துபாவிலும் தக்குவாவை பற்றி வசியத் செய்யப்படுவதை கேட்டுக்கொண்டு பாடமாக்கி செல்வது அங்கே முறையல்ல. அது அந்த தக்குவாவினுடைய பாடம் எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். தக்குவா என்றால் என்ன? ஒருவர் நினைவு தெரிந்த காலத்திலே இருந்து தான் வபாத்தாகின்ற கட்டத்தில் தன்னுடைய சுயநினைவு இல்லாமல் போகின்ற வரைக்கும் அல்லாஹினுடைய அச்சம் இருட்டிலும் வெளிச்சத்திலும் இரவிலும் பகலிலும் இருக்க வேண்டும் என்பதுதான் தக்குவாவினுடைய பாடம். இது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த தக்குவாவினுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் வருவது மிக கஷ்டமாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய அடிப்படையான சகல இபாதத்துக்கள், கொடுக்கல் வாங்கல்கள், திருமண வாழ்க்கை அனைத்துக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவைத்தான் அங்கே யதார்த்தமாக முன்வைத்திருக்கின்றான். உள்ரங்கமான இபாதத்துக்கள் இருக்கின்றன. ஒரு முஸ்லிமினுடைய உள்ரங்கமான இபாதத்துக்கள் தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற உள்ரங்கமான இபாதத்துக்கள் இருக்கின்றன. வெளிரங்கமான இபாதத்துக்கள் இருக்கின்றன. கொடுக்கல் வாங்கல்கள், பிறரோடு செய்யக்கூடிய வியாபாரம், திருமணம், கடன், சகலதும் வெளிரங்கமான இபாதத்துக்கள். எவ்வாறு ஒரு மனிதனுக்கு உள் ஆடை வெளியாடை என்பதாக இருக்கின்றதோ அதே போன்றுதான் அவனுடைய இபாதத்திலும் உள்ளாடை வெளியாடை என்பதாக, உள்ரங்கமான இபாதத் வெளிரங்கமான இபாதத் என்பதாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஒருவர் பார்ப்பதற்கு வெளியிலே அழகான உடுப்பு எடுத்திருக்கலாம், உள்ளாடைகள் மோசமாக இருந்தால் அவர் கூட நிரப்பமான மனிதர் கிடையாது. ஒருவருடைய உள்ளாடைகள் அழகாக இருக்கின்றது, வெளியே அடை அசிங்கமாக இருக்கின்றது என்று சொன்னாலும் அவர் பார்ப்பதற்கு நிறையான மனிதர் கிடையாது. இதே போன்றுதான் சகல இபாதத்துக்கள், உள்ரங்கமான இபாதத் வெளிரங்கமான இபாதத்தாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய அந்த ஷர்த்து தக்வா இல்லை என்று சொன்னால் அது பூர்த்தியான இபாதத்து கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக தொழுகை, நோன்பு, ஜகாத்து போன்ற உள்ரங்கமான விடயமாக இருந்தால் கட்டாயம் அங்கே தக்வா என்று சொல்லக்கூடிய அந்த நீயத்து அல்லாஹிடத்தில் பார்க்கப்படும் என்பதையும் நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பூர்த்தியான தக்வாவோடு வாழ்ந்து இறை நல்லடியார்களாக அவனை நாளை மறுமையில் சந்திப்பதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக, பாக்கியமளிப்பானாக. வ ஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.